மனிதனாக பிறந்தால் பெயரோடு வாழ வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். 4 பேர் நம்மை மதிக்கும் அளவுக்கு வாழ வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். பெயரோடு வாழ்தலும் கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதும் நம்முடைய உள்ளத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. மனிதர்கள் மத்தியில் நாம் வாழும் பொழுது நற்பெயரோடு வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்றது. இறைவனிடமிருந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வு. என்னை பற்றி இழிவாக பேசக்கூடாது, இது அதற்கு நேர் மாற்றமாக எது வேண்டாம் என்பதும், என் கண்ணியத்திற்கு எந்த குறைவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதும் நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அனைத்து புகழும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான், அல்லாஹுக்கு மட்டும்தான். அவன் ஒருவன் என்பது அல்லாஹ் இருக்கிறது. இறைவன் அவன் ஒருவன் தான். அவனுக்கு இணையாக எந்த சக்தியும் இறை சக்தியாக முடியாது. அவன் ஒருவன் மட்டுமே தான் என்று குறிப்பிடப்படும் பொழுது அதனுடைய பெயர் அல்லாஹ். அனைத்து புகழும் அவனுக்கு மட்டும் என்று இறுதியாக முடிகின்றது. நற்பெயரோடு வாழ வேண்டும், நீங்கள் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். மதிப்போடும் மரியாதையோடும் மனிதர்கள் உங்களை பார்க்க வேண்டும். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புகழ் என்ற ஒன்று வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொள்ளக்கூடாது. இது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நற்செய்தி. புகழ் உங்களுக்கு கூடாது, பெருமை உங்களுக்கு கூடாது, மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூடாது. தன்னைத்தானே பிறர் முன்பாக இழிவாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பாதையிலும் நாம் ஏற்கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு மனதில் அமைந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான தேவைகள். இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்ட உள்ளத்தின் செய்தி. எந்த ஒரு மனிதனும் இதை விரும்புவான். ஆனால் நாமோ பேரும் புகழும் பெருவாழ்வும் என்ற அடிப்படையில் அவ்வளவையும் தனக்கே உரியது, அனைத்து புகழும் என்ற அந்த இறுதியான புகழ் சேர்க்கக்கூடிய அந்த பாக்கியதையை தனக்கு அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். இது இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு பகை உணர்வை இது நமக்கு அறிவிக்க வேண்டும். நான் இறைவனுக்கு பகைவனாகவும் இறைவனும் என்னை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளட்டும், அவனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்ற அடிப்படையிலும் பேரும் புகழும் பெருவாழ்வும் வாழக்கூடிய அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்தோம். நமக்கு மேலே யாராவது ஒருவர் இருந்தால் அவருக்கு கீழே நாம் இறங்கிவிடுவோம், தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வோம். இந்த இரண்டையும் கொண்டு மட்டும்தான் நாம் வாழ முடியும். ஒன்று, தனக்கு கீழாக இருப்பவர்களிடம் பெருமை கொள்வதும் புகழாரம் பாடுவதும், தனக்கு மேலாக இருப்பவர்களிடம் இழிவாகி விடுவதும் தரக்குறைவாக தன்னைத்தானே ஆக்கிக் கொள்வதும், ஆகிய இந்த இரண்டு வகைகளில் நாம் செயல்படும் பொழுது உங்களுடைய உள்ளத்தின் இறைவனை அவன் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களா என்பதை கவனித்தவனாக இருக்கின்றான். உங்கள் எண்ணங்களின் மீது நீங்கள் உங்களுடைய பாதையை உறுதியாக அமைக்க வேண்டும். எது சத்தியமோ அதன் பாதையில் நீங்கள் அமைய வேண்டும். அசத்தியத்தின் பாதையில் நீங்கள் தடம் புரண்டுவிடக்கூடாது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தூய்மையாக மாறுகின்றது. தூய்மையான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதனுடைய தேவை என்ன? தூய்மையான வாழ்க்கையில் உங்களுக்கு நோயும் கிடையாது, வேதனைகளும் கிடையாது, உள்ளத்தின் கவலையோ பயமோ கிடையாது, துக்கங்களும் அணுகாது. இது இந்த உலக வாழ்க்கையில் சொர்க்க பூங்காவனம் உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய உணவும் கண்ணியமான உணவாக இருக்கும், உங்களுடைய உணவும் அழகான உணவாக இருக்கும். நம்முடைய சத்தியத்தை நாம் இப்பொழுது அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் உங்களை பார்க்கிறேன், நீங்களும் என்னை பார்க்கின்றீர்கள். ஒரு படம் பிடித்துவிட்டால் அந்த படத்தில் உங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கின்றது. அதனை நாம் வீடியோ படம் என்றும் ஃபோட்டோ என்றும் கூறுகின்றோம், புகைப்படம் என்றும் கூறுகின்றோம். நெஞ்சத்தில் அமைந்திருக்கின்றது ஒரு படம் பிடித்தல். ஒரு மனிதரை பற்றி முழுமையாக நான் எவ்வளவு பழகினேனோ அவ்வளவையும் கொண்டு என் மனம் இன்னாரை பற்றி, ஒருவரை பற்றி, தெரிந்தவரை பற்றி, பரிச்சயம் ஆனவரை பற்றியும், அறிமுகமில்லாத யாரோ ஒரு நபர் எங்கேயோ பார்த்திருக்கின்றோம் அதை பற்றியும் மனதில் அமைகின்றது. அந்த நெஞ்சத்தில் அமையக்கூடிய அந்த பிம்பம் என்ன? புகைப்படமா, அல்லது பார்க்கக்கூடிய பொருளா, அல்லது பிறருக்கு அதை காண்பித்து விட முடியுமா, தனக்குத்தான் என்று மட்டும்தான் அதை உணர முடியுமா? எங்கு பதிவாகிறது? மூளையிலா? நிச்சயமாக கிடையாது. மூளைக்கும் நெஞ்சத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. மூளை ஒரு நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் மாதிரி என் மனம் எதனை கட்டளையிடுகின்றதோ அது இந்த மூளை இயக்க வேண்டும், அவ்வளவுதான். மூளையில் எந்த பிம்பமும் கிடையாது, அதில் எந்த விதமான சேகரிப்பும் கிடையாது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் அதற்கு கட்டளையிடும் பொழுது அந்த மூளையானது நரம்புகளை இயக்கி, கைகால்களை இயக்குகின்றது, உள்ளுறுப்புகளை இயக்குகின்றது, அவ்வளவுதான். அதற்கு மீறி உள்ளுறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடியது மூளை. நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம். எல்லா உறுப்புகளையும் மூளை இயக்குகிறது என்றால் உங்களுடைய உள்ளுறுப்புகளாக இருக்கக்கூடிய இருதயம், கல்லீரல், நுரையீரல், வயிறு, குடல்கள், கணையம், இன்னும் அவ்வளவு உள்ளுறுப்புகளும் உங்களுடைய மூளையின் நரம்பு மண்டலத்தின் அடிப்படையில் தான் இயக்குகின்றது. அதுதான் உங்களுடைய இயக்கங்களுக்கான பிரதானம் என்று கூறினார். ஏதாவது உறுப்பு உள்ளுக்குள் செயலிழந்து விட்டால் அதற்கு காரணம் மூளைதான். மனம் பேசுகிறது, மூளை பேசவில்லை. அந்த மூளையை இயக்கக்கூடிய, மூளையை பற்றி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சிறப்பு மூளை மருத்துவ நிபுணர் ஒருவர் போதுமே உங்களுடைய அவ்வளவு உறுப்புகளையும் இயக்க செய்வதற்கும். அதுதான் பிரதானம் என்றால் ஏன் அவர்களால் முடியவில்லை? பிறகு ஏன் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்புக்கும் மருத்துவர்களை அமைத்தார்கள்? அப்படி என்றால் மூளை என்பது ஒரு எந்த விதமான செயலுக்கும் அருகதையற்ற, லாயக்கற்ற ஒரு உறுப்பு தானே. மூளைக்கும் நமக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்பதும் உண்மைதானே. ஆனால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றோம், மூளைதான் பிரதானம், அதிலிருந்து தான் நம்முடைய இயக்கங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர். மூளை டாக்டர் ஒருத்தர் பற்றாது, அது ஒன்று தான் ஒரு பிரதானம் என்று கூறினார். மனம் எதற்காக கூறுகின்றது என்றால் மனம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, அது உறுப்பல்ல. அந்த மனதில் இருக்கின்றது சத்தியத்தை பற்றிய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மனம் உங்களுக்கு தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் மனதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் அசிங்கங்களையும் நீக்குங்கள். உங்களுடைய உடல் உறுப்புகள் இப்பொழுது தூய்மையாக இயங்க ஆரம்பிக்கும். மூளைக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தமே அல்ல. மூளை ஒரு வேலையாள், அவ்வளவுதான், ஒரு கூலிக்காரர், அவ்வளவுதான். சொன்னதை செய்யக்கூடிய ஒரு அடிமை மூளை என்பது. அதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மனம் என்பது அந்த மூளையை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த ஆற்றல் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றதோ அதன் அளவில் உங்களுடைய மூளை உங்களுடைய உடல் உறுப்புகளை இயக்குகின்றது தூய்மையான நடைமுறையில். நான் ஒரு உணவை உட்கொள்கின்றேன். அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது பெருமை கொண்டவனாக அந்த உணவை உட்கொண்டால் அசுத்தம், இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று அந்த பெருமை. பெருமை கொள்வதை மனிதர்களும் பிடிக்கும், மனிதர்களுக்கும் பிடிக்காது. அந்த நல்லுணர்வு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கும் பெருமை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது பிடிக்காது. ஆனாலும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அந்த பெருமை தனக்கும் வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தானும் வாட வேண்டும் என்று. பெரும்பான்மையான மக்கள் இவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையும் இந்த பெருமைக்குரிய பாதையில் அமைய வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர்கள் சுவாசிக்கூடிய ஒவ்வொரு காற்றும் அசுத்தமாக மாறுகின்றது. அவர்கள் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு நீரும் அவர்களுக்கு அசுத்தமானதாகும். உணவும் அசுத்தமான விளைச்சல்களையே கொடுக்கும். ஆக உடல் உறுப்புகளுக்கு தேவையான காற்றும் தண்ணீரும் உணவும் மாசுபடுகின்றது உங்களுடைய எண்ணத்தின் காரணமாக. மூளையுடைய இயக்கம் தீமையை கிரகிக்கின்றது, நன்மையை விட்டுவிடுகின்றது. நம்முடைய மனதில் நன்மை மட்டும் இருக்குமானால் அந்த இயக்கம் ஒரு கெட்டுப்போன உணவிலிருந்து கூட நன்மையை கிரகித்துக் கொண்டு அவ்வளவு தீமைகளையும் நீக்கிவிடுகின்றது. சோர்வு தலை தூக்காது, மனச்சோர்வும் ஏற்படாது. எப்பொழுது உடல் சோர்வும் மனசோர்வும் சேர்ந்திருக்கின்றதோ மனம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டுமே தவிர அதில் உங்களுக்கு வேறு மாற்று கருத்து கொடுக்கிறானால் மருந்துகளை சாப்பிட்டு நான் கூட்டத்துடன் வாழ்வேன், மருந்துகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்துடனும் தெம்புடனும் என்னால் வாழ முடியும் என்று எண்ணும் பொழுது நாம் தவறான பாதையின் பக்கம் செல்கின்றோம். என்னுடைய செயல்களின் நன்மைகள் உள்ளத்தில் பதிவாகின்றன. நமக்கும் உங்களுக்கும் இடையே காற்று தான் இருக்கின்றது. இந்த காற்றில் கலந்து காற்றை தாண்டிதான் உங்களுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய ஒரு செய்தி உருவத்துடன் அமைகின்றது, அல்லது உருவம் இல்லாமல் நற்செய்தியாக இருக்கும் பொழுது அந்த நற்செய்தியும் உள்ளத்துடன் நற்செய்திகள் கலந்து ஏற்றுக்கொண்டதும் ஆம் உண்மைதான் என்று கொள்ளக்கூடியதும் அதன் மீது ஒரு ஆதரவு ஏற்படக்கூடியதும் நாளைய வாழ்க்கைக்காக நல்வாழ்க்கைக்காக அவ்வளவும் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய நெஞ்சத்தில். இதற்கிடையே காற்று மண்டலத்தில் அவை பதிவாகி இருக்கின்றன. எப்படி பேச்சு பதிவாகி இருக்கிறதோ காற்று மண்டலத்தில் பிம்பங்களும் பதிவாகி இருக்கின்றதோ இப்பொழுது இந்த ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டோம், பிம்பம் போயிடுது, அதனுடைய இமேஜ் போயிடுது, அதன் காரணமாக இங்கே இல்லைன்னு அர்த்தம். திருப்பி போட்டால் வருதா இல்லையா, அது ஆஃப் பண்ணிட்டா இங்கே இல்லைன்னு அர்த்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு மூச்சும் அது மூச்சுக்குள்ளே ஒவ்வொரு உணர்வும் கலந்திருக்கின்றது இந்த காற்றில். இந்த காற்றில் நன்மை இருக்கும் பொழுது பிரபஞ்சத்திற்குரிய அவ்வளவு நன்மைகளையும் இருக்கிறது. உங்களுடைய ஒருவருடைய தேவைக்காக வேண்டி, ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைக்காக வேண்டி இந்த பூமியினுடைய விளைச்சல்கள் இருக்கக்கூடிய அந்த தூய்மையும் உங்களுடைய எண்ணம் எதனை பிரதிபலிக்கின்றதோ அது இந்த காற்று மண்டலத்தில் கலந்திருக்கின்றது. ஆகாயம் முதலாக பூமி வரையிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு விளைச்சல்களுக்காக வேண்டியும் அவற்றின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப அவை உங்களை சூழ்ந்து நிற்கின்றது. சூழ்ந்துள்ள நிலைகளாக உங்களை சூழ்ந்திடும், உங்களை சூழ்ந்து அது ஒரு நிலைப்பாட்டை கொள்கின்றது. இது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அவரவருடைய சூழ்நிலை. ஏதோ ஒன்று தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதல்ல, அல்லது ஒட்டுமொத்தமான சூழ்நிலையில் வாழ்கின்றோம் என்பதல்ல, ஒவ்வொருவரும் தனித்தனியான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சூழ்நிலையை விட்டும் அவர் வெளியேற வேண்டும் என்றால் மனதை தூய்மையாக்குங்கள். அந்த சூழ்நிலை அவர்களுக்கு இன்னும் அழகாக பெற வேண்டும் என்றால் மனதை விசாரமாக்குங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்காக பணிந்து நிற்கின்றன. உங்களுடைய ஒருவருடைய எண்ணத்திற்கு வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவதற்காக வேண்டும். அத்தியாயம் 45:22 வசனம், வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் சம்பாதித்ததற்குரிய கூலி உங்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக, தீமைக்கு தீமையும் நன்மைக்கு நன்மையையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டி இவை படைக்கப்பட்டிருக்கின்றன. தவிர உங்களுடைய தலைக்கு மேலாக எங்கேயோ வானம் இருக்கின்றது. அதை ஒரு பொருளாக நான் பார்க்கின்றேன், பூமியையும் ஒரு பொருளாக பார்க்கின்றேன். அதில் எனக்கு உயிரோட்டமுள்ள விளைச்சல்கள் இல்லை, மாறாக அவ்வளவு கெட்ட சக்திகளும் நிறைந்த விஷச்செடிகளாகவும் விஷ உணவு வகைகளாகவும் புளிப்புள்ளதும் கசப்புள்ளதுமாக அவை மாற்றப்பட்டு அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதிலும் நான் எனக்கு எந்த கேடும் வந்துவிடக்கூடாது என்று பயப்படுவதன் காரணமாக உணவு எல்லாம் கெட்டுவிட்டது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுதுதான் இறைவன் ஒருவன் மறைமுகமாக உங்களுக்கு இருப்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். அதையும் தாண்டி பெரும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்பொழுது கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருமே, அந்த எண்ணத்திற்கு பார்டர் லைனில் வந்திருக்கீங்க. அதை தொட்டுவிடக்கூடிய அளவுக்கு அந்த மறைவான மறுமையை நீங்கள் தொட்டுவிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் அதன் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. தனக்கு வழியில்லை என்று இருக்கும் பொழுது யாரெல்லாம் நமக்கு ஆட்சியாளர்கள் என்று நினைத்தோமோ அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு என்று அல்லாஹ் என்ற வார்த்தை உங்களுடைய மனதில் வரப்போகின்றது இப்பொழுது. அதாவது கதி இல்லை, அவனை விட்டால் கதி இல்லை, கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற பொதுவான அர்த்தம் கொண்டு துணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வருமே தவிர நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற இஷ்ட தெய்வங்களுடைய பெயர்கள் ஒருபோதும் வராது. அந்த இக்கட்டான சூழ்நிலையின் போது நீங்கள் முருகனை கும்பிட்டுக் கொண்டிருக்கலாம், விநாயகரை கும்பிட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது பெருமாளை கும்பிட்டுக் கொண்டிருக்கலாம். எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது மனிதர்கள் கைவிட முடியாது, மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய முடியாது, உதவியும் கிடையாது என்ற நிலை வரும் பொழுது உங்களுடைய முகமானது தரை அடிப்படையிலான அவ்வளவு தெய்வங்களையும் விட்டுவிட்டு கடவுளே என்று திரும்பும். அங்கு முருகா என்று அழைக்க முடியாது, அல்லது வேறு பெயர்களை கொண்டு அழைக்க முடியாது. பொதுவான வார்த்தை கடவுளே என்று வரும். கடந்த ஒரு மகாசக்தி உள்ளத்திலிருந்து வேலை செய்கிறது என்பது பொருள் கடவுளே. மனித சமுதாயத்தினுடைய அவ்வளவு சக்திகளையும் கடந்த ஒரு மகாசக்தி உள்ளத்தில் கடந்தது உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. பூமியின் பக்கம் திரும்ப வேண்டாம், வானத்தின் பக்கம் திரும்புங்கள். பூமியை வானம் நோக்கி இருக்கின்றது, வானம் இல்லாமல் பூமி தடைக்காது. ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு உயிரோட்டம் உள்ள ஒவ்வொரு செய்தியும் நிகழ்வும் அங்கிருந்து இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. திரும்புங்கள் வானத்தின் பக்கம், அங்கு கடவுளே என்று அழைப்பீர்கள். நீ இருப்பது உண்மையானால் கடவுள்னு ஒருத்தன் இருந்தான், இப்போ ஒன்றுன்னு வரும், இது நடக்காது. இதற்கான கூலி யார் இந்த ஒரு கேட்டுக்கு உரியவர்களாக இருக்கின்றார்களோ, யார் இந்த கேடுகளை இந்த உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை நீ பழி வாங்குவாய், அல்லது அவர்களை பற்றி நீ நன்கறிவாய். நீ ஒருத்தன் இருக்கிறது உண்மையாக இருந்தால் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒன்றுன்னு வரும். இப்பொழுதுதான் நம்முடைய வானங்களும் பூமியும் நமக்காக நம்முடைய மனதனுடைய தேவைக்கு இயைந்து அது இணங்க ஆரம்பிக்கின்றன. இப்பொழுது இந்த இணக்கத்திற்கு நாம் இறைவன் ஒருவனைத்து விட வணக்கத்திற்குரியவன் இல்லை என்பதை கொண்டால் தவிர நாம் மீண்டும் பழைய சூழ்நிலை அல்லது அதுவரை மோசமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். எப்பொழுதும் சரி, தக்காளி விலை உயர்ந்துவிட்டது, வெங்காய விலை உயர்ந்துவிட்டது என்று கூறுகின்றீர்கள். பலமுறையும் இதே நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இரு முறையோ இது இந்த சோதனை நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. மீண்டும் விலை குறைகின்றது, மகசூல்கள் விளைச்சல்கள் அதிகமாகின்றன. யார் இதை நிகழ்த்துவது? வானங்களிலும் பூமியிலிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் மீது உங்களுக்கு ஒரு அனுபவம் அதிகாரம் இல்லை. இறைவன் அறிகின்றான் வானத்திலிருந்து என்ன இறங்குகின்றது என்பதை உங்களுடைய உள்ளத்தில், அதன் அளவில் எப்பொழுது நீங்கள் உயர்கின்றீர்கள் என்பதையும் அவன் கவனிக்கின்றான். ஒவ்வொரு விஷயமும் உள்ளத்தில் இறங்கும் பொழுது அந்த விஷயமானது அவன் ஒருவனால் தான் முடியும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு அதனை நாம் கிரகிக்க வேண்டும், இருக்க வேண்டும். என்னால் முடியும் என்று நான் ஆகிவிடும் பொழுதுதான் அடிவை தவிர மேலும் சோதனையை தவிர இல்லை என்ற அந்த நிலைக்கு நாம் அழகின்றோம். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான எண்ணமும் வானங்களிலிருந்து இறங்குகின்றது, உங்களுடைய பூமியினுடைய விளைச்சல்களுக்காக, உடல் விளைச்சல்களுக்காக. மனதிலிருந்து உடலுடைய இயக்கங்கள், மனதிலிருந்து உடலுடைய விளைச்சல்கள். எந்த அளவுக்கு அவன் ஒருவனே என்று உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நீங்கள் திரும்புகின்றீர்களோ, அதாவது பல சூழ்நிலைகளில் உங்களுடைய பெரும் சோதனைக்குள்ளாகக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் யாரையெல்லாம் நீங்கள் உதவிக்கு அழைப்பீர்களோ அழைத்தீர்களோ அவர்கள் யாவரும் உதவி செய்ய மாட்டார்கள். இப்பொழுது அவர்களும் தங்கள் கைகளை பிசைந்து கொண்டு நிற்பார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வானத்தை நோக்குவீர்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வானத்திலிருந்து இறங்கியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து உங்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வேறு எந்த ஒன்றும் அது நிறைவேறுவதில்லை. நாம் எப்பொழுது நீ ஒருவன் போதுமானவன் என்று அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த எண்ணம் ஒன்று போதும் வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு அடிமையாக்கி இருக்கின்றான். உங்களுடைய எண்ணங்களுக்கு அது உதவி செய்ய வேண்டும். அத்தியாயம் 34 இரண்டாவது வசனம், உங்களுடைய பூமியினுள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியாகக்கூடியதையும் அறிகின்றான். பூமியில் நடையக்கூடியது எவ்வளவு விஷம் உள்ளது என்பதையும், அதிலிருந்து விஷச்செடிகள் உணவை போன்று இருக்கின்றது, பழங்களை போன்று இருக்கின்றது. அது படுக்கவும் செய்யாது, இணைக்கவும் செய்யாது, பிடிக்கவும் அது ஆரம்பித்துவிடும். இன்னும் கசப்பு உள்ளதாகவும் மாறிவிடும், இன்னும் விஷமாகவும் அது மாறிவிடும். பூச்சிக்கள் தொற்றுவதை பார்த்தீங்களானால் அது உங்களுக்குரியதல்ல, பூச்சிகளுக்கு, விஷப்பூச்சிகளுக்கு உரியது. இப்பொழுது நாங்கள் அதை சரிபார்த்துக் கொள்வோம், நாங்கள் விஷத்தை எண்ணிக்கொள்வோம் என்று நீங்கள் விஷத்தை அடித்து பூச்சிகளை எண்ணிக்கிவிட்டு விஷத்தை அப்படியே அந்த படங்கள் மூலமாக நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். விஷங்களையே படங்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய அறிவு, கெட்ட அறிவு, இதனை நாம் அழகாகவும் காண்கிறோம். என்னுடைய அறிவு என்று அதற்கு முன்பாக நல்லறிவு இல்லை, அந்த படத்தில் பூச்சிகள் தொற்றிக் கொண்டிருக்கின்றன, அதுவோ விஷப்பூச்சிகள், அதனை நாம் சாப்பிடக்கூடாது, எனவே அவற்றை நீக்க வேண்டும். இதற்கு விஷ மருந்துகளை அடித்து பூச்சிகளை கொண்டு விட்டு விஷங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதில் பெருமையும் கொள்கின்றோம், நாங்கள் பசுமை புரட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று. இது கெட்ட செயலா நல்ல செயலா? உங்களுடைய உள்ளம் என்ன புரிகின்றது? மருந்துகளை அடிக்கின்றோம் விஷப்பூச்சிகள் நீங்க வேண்டும் என்று, பிறகு விஷப்பூச்சிகள் நீக்கப்பட்டுவிட்டன, சாகரிக்கப்பட்டுவிட்டன, உயிர் சாகரிக்கப்பட்டுவிட்டது. அந்த உயிரை சாகரிக்கக்கூடிய மருந்துகள் தொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது பெருமைப்படக்கூடியதா, அறிவின் கேடே என்று இறைவன் பக்கம் திரும்பக்கூடியதா? இப்பொழுது நீங்கள் படியுங்கள் அத்தியாயம் 35:8. எவனுக்கு அவனுடைய செயலின் கெடுதி அழகாக்கப்பட்டு விட்டதோ அதை பெருமையோடு பார்க்கின்றனோ, தனக்கு புகழ் என்றும் அவன் பரிசாற்றிக் கொண்டிருக்கின்றனோ, கொஞ்சம் அவர்களை கவனியுங்கள். ஏதேனும் ஒரு அணுவளவு அவர்களுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை பாருங்கள். அந்த சத்திய உணர்வில் அவர்கள் வாழ்கின்றார்களா என்பதை பாருங்கள். இவை அனைத்தையுமே அவர்களுக்கு எடுத்து குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டு இப்பொழுது அதில் பெருமையும் கொள்கின்றார்கள். எங்களுடைய படிப்பறிவு, எங்களுடைய விவசாய அறிவு எப்படி வேலை செய்து என்று பாருங்கள். ஒரு பூச்சி கூட கிடையாது பாருங்கள். அவனுடைய செயலின் கெடுதிகள் அவனை அழகாக்கி காண்பிக்கின்றன, அவனும் அதை அழகாக காண்கின்றான். இறைவன் நாட்டுப்படி விட்டுவிட்டான். இன்னும் பார்க்க போனால் படங்கள், அந்த படம் பல பல பலன் இருக்குது. இது சுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அதன் மீது வேக்ஸ் மெழுகு தரப்பட்டிருக்கின்றது. அந்த மெழுகு தரவு விட்டால் வெளியிலிருந்து காற்று உள்ளே போக முடியாது, காற்று கூட உள்ளே போக முடியாது. உள்ளிருக்கக்கூடிய அந்த விருத்தியாகி கொண்டிருக்கக்கூடிய சக்தியானது, கெட்ட சக்தி வெளியேற வேண்டும், நல்ல சக்தி உள்வாங்க வேண்டும். நாம் மூச்சு வாங்குவதை போன்று படங்கள் அவ்வளவுமே அது மூச்சு வாங்கி கொண்டிருக்கின்றது. நல்ல சக்தியை ஈர்த்து கொண்டும் கெட்ட சக்தியை வெளியேற்றி கொண்டோம். எப்படி நாம் அறிவில்லாமல் ஆக்கப்படுகின்றோம்? நம் இறைவனை நாம் புறக்கணிப்பதன் காரணமாகவும் அலட்சியப்படுத்துவதன் காரணமாகவும் எப்படி நாம் நம்முடைய இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றல் தாங்கியிருக்கக்கூடிய சத்தியத்தை உள்ளத்தில் கொள்வதை விட்டும் தவறுகின்றோம். உங்களுடைய படம் என்ற ஒன்றை வாங்கும் பொழுது பளபளப்பாக நீங்கள் இருக்கிறது என்று, சுத்தமாக இருக்கிறது என்று வாங்குகின்றீர்கள். அதில் உயிரோட்டம் இல்லை. அதாவது நல்ல உயிரோட்டம் படத்துக்குள் செல்வதும் கெட்ட சக்தி வெளியேறுவதும் கிடையாது. அந்த கெட்ட சக்திகள் வெளியேறி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு படம் எடுத்துக்கொண்டால் அந்த கெட்ட சக்தி வெளியேறக்கூடிய அந்த நெருப்பு கலந்த அந்த சக்தியானது, வெப்பமடைய சக்தியானது வெளியேறக்கூடிய அந்த இடங்களில் கருப்பு காய்த்திருக்கும். அங்கங்கு வடு கருப்பு வடுகள் இருக்கும். இதுதான் உண்மையான படம். ஏனென்றால் கெட்ட சக்திகள் நீங்கக்கூடிய அந்த வடுக்கள் தெரிகின்றன. நல்ல சக்திகள் உள்வாங்கி இருக்கின்றது, கெட்ட சக்தி வெளியிருக்கின்றது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்கின்றது. அதில் வடுக்கள் இருக்கும், கரும்புள்ளிகள் இருக்கும். அது இருந்தால் அது நல்ல படம். ஆனால் மெழுகு சுட்டுப்பட்டுவிட்ட அந்த படங்களில் எந்த ஒரு வடிவும் இருக்காது. உள்ளே வெம்பிப்போயிருக்கிறது அவ்வளவு கெட்ட சக்தியும். அதனை நாம் உட்கொள்கின்றோம் தூய்மை என்று. இறைவன் இப்பொழுது கூறுகின்றான், 35:8. எவனுக்கு அவனுடைய எவன் ஒருவன் தன்னுடைய செயல்களின் கேடுகளை அழகாக காண்கின்றானோ, பெருமை கொண்டவனாக. இதன் காரணமாக இறைவனும் அவர்களுடைய கேடுகளை அழகாக்கிவிட்டானோ. இதைவிட வழிகேட்டில் அமைக்கப்பட்டவர் யார்? பெருமை கொள்வோர் அவ்வளவு பெருமை இறைவனால் கைவிடப்பட்டு விட்டவர்கள் போலும் அந்த நிலைதான். பெருமிதத்தோடு நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கைவிடப்பட்டு விட்டார்கள் என்று பொருள். இதற்கு பின்னரும் புகழனைத்தும் எனக்குத்தான் என்று கூறும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் இந்த உலகத்திலேயே வேதனைகளையும் கொடுமையான வேதனைகளையும் அனுபவிக்கக்கூடிய அந்த பாதையின் பக்கம் அமர்த்தப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையின் போது அவர்களுடைய இருதயங்கள் மூடப்படுகின்றன. எந்த ஒரு நன்மையையும் அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளவும் முடியாது, சொன்னாலும் புரியாது. காதுகளில் மந்தத்தையும் ஏற்படுத்துகின்றான். கண்களில் நன்மையானவற்றை பார்க்க முடியாது, கெட்டவற்றை மட்டும்தான் பார்க்க முடியும். திரையும் அமைத்துவிடுகின்றான். இருதயங்களின் மீது மூடிகளையும், கண்களின் மீது திரைகளையும், காதுகளின் மீது மந்தத்தையும் போட்டுவிட்டால் இனி அவன் குருடனாகவும் செவிடனாகவும், இதயமே இல்லாத விளங்காதவனாகவும் அவன் ஆகிவிட்ட நிலையில் கேடுகளுக்கு மேல் வேதனைகள், அதற்கு மேல் சோதனைகளும் காத்திருக்கின்றன. அடிமேல் அடி விடுவதற்கு காரணம் அவர்களுடைய இந்த நிலைதான். வம்சம் கடக்கும் தொடர்ந்துவிடும், நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். யாரை இறைவன் வழிகேட்டில் விடுகின்றானோ அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் எவரும் இல்லை. வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய எண்ணங்கள் பதிவாகின்றன. உங்களுடைய நெஞ்சங்களில் எது பதிவாகின்றதோ அதிகமாக அந்த நெஞ்சம் வானங்களையும் பூமியையும் அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு கேடுகளை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அந்த அளவுக்கு வானங்களிலும் பூமியிலும் கேடுகள் நிறைந்திருக்கின்றன உங்களுக்காக வேண்டி. அத்தியாயம் 34:9. வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய செய்திகள், ஒவ்வொருடைய செய்திகளும் பரவியிருக்கின்றன. அவற்றின் மீது உங்களுக்கு ஒரு அனுபவம் அதிகாரம் கிடையாது. நீங்கள் உள்ளத்தில் தெரிஞ்சினாக்கை விட அவற்றை மாற்றுவது என்பது உங்களுக்கு முடியாத காரியம். அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் என்று ஒருபோதும் என்ன வேண்டாம். வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே அல்லாமல் படைக்கவில்லை, சத்தியத்தை கொண்டே இல்லாமல் படைக்கவில்லை. ஒவ்வொரு விஷயமும் உள்ளத்தில் இருப்பதை மட்டும் பாருங்கள். மூளையில் எதனை நான் உலகத்தினுடைய படிப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனோ அவ்வளவு மனதிற்கு விரோதமானது. அதனுடைய உண்மையான விளக்கங்கள் நமக்கு கிடைக்காத நிலையில் அல்லது புரிபடாத நிலையில் நான் தான் ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் எண்ணும் பொழுதெல்லாம் வானங்களுக்கும் பூமிக்கும் விரோதமாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், என் நெஞ்சத்திற்கு விரோதமாக நான் செயல்படுவதே அதற்குரிய காரணமாக இருக்கின்றது, என்னுடைய சூழ்நிலைகள் எனக்காக மாறிவிட்டன. இயற்கையின் சூழ்நிலை, ஒருவருக்கு மழை பெய்கின்றது அவருக்கு ஜலதோஷப்படுத்திக் கொள்கின்றது, இன்னொருவருக்கு மழை பெய்கின்றது அவருக்கு ஜன்னியே வந்துவிடுகின்றது, இன்னொருவருக்கு ஜுரம் வந்துவிடுகின்றது, குழந்தைகள் அவ்வளவும் அங்கு விளையாடி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கும் நாம் கற்பிக்கின்றோம் இந்த மழை உனக்கு ஜுரம் வந்துவிடும் என்று. அந்த பயத்தை ஊட்டி அந்த மனதை அவர்களுக்கு எடுத்த பிறகு அவர்களுக்கும் ஜுரம் அடிக்கும். அவ்வளவு தூரத்திற்கு இறந்து கிடக்கும் பூமிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த மழை உங்கள் மீது பட்டால் மட்டும் ஜுரம் கண்டு இறந்து விடுவீர்கள். இந்த கெட்ட செய்தியை உங்களுடைய அறிவாக கொண்டிருக்கிறீர்கள். இறந்து கிடக்கும் பூமி அதன் மீது மழை பெய்யும் பொழுது அது உயிர் பெற்று அடிகின்றது. இந்த தட்டி உங்களுக்கு நன்மையான விளைச்சல்களை கொடுக்கக்கூடிய அந்த இதயத்தை அமைத்திருக்க வேண்டும். ஆனால் பூமியே உயிர் பெறுகிறது, அதன் காரணமாக நாமும் அந்த பூமியில் வாழ முடிகின்றது, உயிர் பெற்று அந்த பூமியில் வாழ முடிகின்றது என்று இருக்கும் பொழுது என் தலை மீது விழுந்தால் நான் செத்து விடுவேன், கண்ணி கண்டு விடுவேன், ஜுரம் வந்துவிடும் என்று நாம் நம்முடைய அறிவாக கொண்டிருக்கின்றோமே. இந்த கெட்ட அறிவு கெட்ட சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்குகின்றது. கண்டிப்பாக ஒரு சொட்டு தலையில் விழுந்தாலும் மூக்கரை துக்களும் தும்மல் வரும், தடி வரும், ஜுரம் வரும், ஜன்னி வரும், பிழைப்பது பெரும் கஷ்டமாகும். அந்த நேரத்திலும் கஷ்டமான சூழ்நிலையில் கடவுளையே காப்பாற்று என்று கூறுவீர்கள். அதன் காரணமாக காப்பாற்றப்பட்டீர்கள். இதிலும் ஒரு கடுமையான சோதனைகளை அறிவிக்கின்றான். நீங்கள் அதே நேரத்தில் மனிதனுடைய உதவியும் நாடிக்கொண்டிருப்பீர்கள். மருந்துகளையும் மாத்திரைகளையும் டாக்டர்கள் என்ற பொருளை மாறிக்கொண்டிருப்பீர்கள். அந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தான் ஜுரம் குறையவில்லையே, மோசமாகிக் கொண்டிருக்கின்றதே, எப்பொழுது கடவுளே என்று அழைப்பீர்கள். அப்பொழுது மசூதிகளுக்குள் செல்ல மாட்டீர்கள், கோயில்களுக்குள் செல்ல மாட்டீர்கள், உங்களுடைய கிறிஸ்துவ ஆலயங்களுக்குள் செல்ல மாட்டீர்கள், உள்ளத்தில் தங்குவீர்கள். ஏனென்றால் அசையக்கூட முடியாது, இப்பொழுது வேண்டும் எனக்கு இறைவன். பூஜலம் கூட போக முடியாது, தொழுதாரைக்குள்ளே போக முடியாது, ஜெபம் மண்டலம்குள்ளே போக முடியாது, வீட்டுக்குள்ளே நடமாட முடியாது, அப்படி கிடப்பீங்க. இப்பொழுது கடவுளே என்று நீங்கள் கூப்பிடுகின்றீர்களே. எங்கும் ஒரு அச்சாட்சி இருக்கின்றது. கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சுகளிலோ வீடுகளில் நீங்கள் அதனுடைய குட்டி ஃபார்ம் வச்சிருப்பீங்க, தொழுகை அறை பூஜைகளும் என்று. அவற்றில் உங்களுடைய இறைவனில்லை, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மையாக்குங்கள். அந்த நச்சுத்தன்மை நீங்க வேண்டுமென்றால் அந்த உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் உள்ளம் கடந்தது, மகாசக்தி உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றது, சுகமாகுங்கள் என்று. அதாவது உங்களுடைய அறிவை விளக்குங்கள், நாசமாய் போன அந்த அறிவை விளக்குங்கள், கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கல்வியை விளக்குங்கள். களவும் கற்று கொண்டீர்கள், இப்போது மறக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த களவாணி படிப்பை நான் மறந்துவிடாமல் அதை போற்றிக்கொண்டும் இருக்கின்றேன் தெரியுமா? இங்குதான் எனக்கும் கடவுளுக்கும் இடையே பெரிய பகைமை. இறுதியாக அவ்வளவு தொற்று போய் நிற்கும் பொழுது கடவுளை என்று திரும்புகின்றீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையோ இருமுறையோ ஒவ்வொரு ஆண்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கடுமையான சோதனைகளில் உள்ளாக்கப்பட்டு ஒன்று நீங்கள் மனதின் அளவில் பெரும் பயத்தை கொண்டு விடுகின்றீர்கள், நாளைக்கு என்ன நிகழுமோ என்று. அந்த சூழ்நிலைகளிலிருந்து இறைவன் காப்பாற்றினான், மனதிற்கு அமைதியை கொடுத்தான். நீங்கள் நினைத்த சூழ்நிலை உருவாகவில்லை. மனதில் பெரும் பயம் என்னை ஆட்டி படைக்கும் பொழுது நான் எதை கொண்டு பயந்தேனோ, எந்த சூழ்நிலையை எனக்கு ஏற்பட்டுவிடுமோ என்று பயந்தேனோ அந்த சூழ்நிலையை வானங்கள் முதலாக பூமி வரை மாற்றி அமைத்தோன் யார்? இறைவன் கூறுகின்றான் 34:24-22 இறைவன் கூறுகின்றான், அல்லாஹ்வை அன்றி எவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ, இதோ சூழ்நிலை வந்துவிட்டது. அல்லாஹ் என்பது அவனை தவிர கதி இல்லை என்பதனுடைய பொருள் அல்ல. ஒருவனை தவிர கதி இல்லை என்பதனுடைய பொருள் அல்ல. அவனே கதி என்று தெரிந்திருந்தும் ஊர் மக்களையும் உலக மக்களையும் அவர்களுடைய அறிவு என்னை காப்பாற்றும் என்று எனக்கு இணையாக நான் உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கின்றேன், சுகமாக வாடுங்கள் என்று அதற்கு இவர்களுடைய உதவியெல்லாம் எடுத்தீர்கள் என்னை தவிர்த்து கொண்டு. அந்த அளவுக்கு உங்களுடைய பெருமை, உங்களுடைய செயலின் கருதியை அழகாக காண்பித்தது. எவனுக்கு அவனுடைய செயலின் கெழுதியை அழகாக காணுகின்றானோ அவனுக்கும் அது அழகாக்கப்பட்டுவிட்டதோ முடிந்தது. அவர்களுக்கு மரணம் ஆஸ்பத்திரியில் தான், மனிதர்கள் கைகளால் தான், வாழ்வு கிடையாது. யார் அவிதமாக அழகாக காணவில்லை, இன்னும் உள்ளட்சம் கொண்டிருக்கின்றார்களோ மனிதர்களை பற்றித்தான் உள்ளட்சம், இறைவனை பற்றி உள்ளட்சம் கிடையாது. மனிதர்களுடைய கேள்விகளிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் உள்ளட்சமாக இருக்கின்றது. இந்த உள்ளட்சத்தை கொண்டு நான் இறைவனிடம் திரும்புகின்றேன். அவன் என்னை கைவிட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்துடன் பயப்படுவதற்கும் அஞ்சுவதற்கும் தகுதி படைத்தவன் இறைவன் ஒருவன் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் இல்லை, மனிதர்கள் மூலமாக நீங்கள் கவலைப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் அவ்வளவு சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. நீங்கள் அழியும் வரையில் அவர்கள் உங்களை மரணிக்க செய்யும் வரையில் இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் மனிதர்களிடமிருந்து மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவைக்கும் அவர்களிடம் நான் திரும்பக்கூடாது. வெளிப்படையாக நீங்கள் அவர்களுடன் மரியாதையோடு பழகிக் கொள்ளுங்கள். ஆனால் உள்ளம் சம்பந்தமாக வரும்பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு இயங்க வேண்டும். இப்பொழுது படியுங்கள் அத்தியாயம் 34:22 நிச்சயமாக அவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்றும் மனிதர்களுடைய உதவிதான் எனக்கு முக்கியம் என்றும் வாழ்ந்து அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த பெருமை இருக்கின்றது, படிப்பினுடைய அந்த இரகசிய பெருமையும் இருக்கின்றது. பெருமையோடும் புகழோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 21 வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு நாங்கள் முன்னேற்றம் அடைந்துவிட்டோம் எங்களுடைய அறிவில். இதோ உங்களுடைய அறிவினுடைய பாதையை இந்த இறுதி எல்லையில் நீங்கள் மருத்துவமனையில் கிடக்கின்றீர்கள். டாக்டர்களும் கைவிடுகின்றார்கள். இப்பொழுது கடவுளை என்று திரும்புகின்றோம். வானங்களிலும் பூமியிலும் பதிவாகி இருக்கின்றது உங்களுடைய மனதின் கேடுகள் இறைவனை தவிர்த்து இணை வைத்ததன் காரணமாக. நல்லறிவில் இருந்தும் அதனை நிராகரித்துவிட்டு எனக்கு இருக்கக்கூடிய கேடுகள் எனக்கு போதுமானது என்று நாம் அறிந்து அதன் பக்கம் திரும்பியதன் காரணமாகவும் பெருமையோடும் பெருமை கொண்ட மக்களோடும் சேர்ந்து கொண்டு நாங்களும் படைத்தவர்கள். இவ்வளவு படித்த பிறகு இந்த காலத்தில்தான் கடவுளை நம்பலாமா என்று கேட்கக்கூடிய மனிதர்களுடன் நானும் கலந்திருக்கின்றேன். எவ்வளோ படித்த மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் போயிட்டு மருத்துவம் எடுத்து வர மாட்டேன் டாக்டர்னு சொல்கிறீங்களே, கார்டன் சொல்கிறீங்க, அதான்னு சொன்னீங்களே, இதெல்லாம் ஒத்துழைமா என்று கேட்கின்றார்கள். ஆமாம், நாமும் நீங்கள் சொல்வது சரிதான், நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்கின்றோம் என்று அவர்களோடு சேர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் திரும்ப வேண்டாம். மனதில் எது சுகம் சத்தியம் என்று ஆகிவிட்டதோ அந்த சத்தியத்துக்கும் சுகத்திற்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதையும் கிடையாது என்பதை எங்கள் அறிவிச்சானால் பெருமை கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதையும் அறிவீர்கள். சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மனம் என்றிருப்பது நீங்கள் பார்க்க முடியாதது, அறியாதது. அந்த மனதிற்குரிய செய்தி எனக்கு தெரியும் என்று கூறுவது என்ற விதத்தில் அது அறிவுடைமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த செய்தியும் மறைவானது தான் நாளைய வாழ்க்கையை பற்றி. மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளைய வாழ்க்கையை பற்றிய தவிர இன்றைய வாழ்க்கையை பற்றி கூட கிடையாது. இன்றைய வாழ்க்கையில் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, முடியாது. நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு செய்தி எனக்கு அறிவு இருந்தால் அந்த நாளைய வாழ்க்கையை இன்று நான் எனக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனால் நாளைய வாழ்க்கையை பற்றி நான் யோசனை கொள்கின்றேன். என்னுடைய அறிவை கொண்டு எந்த விதத்தில் செயலற்றலாம் என்று நான் முயற்சி மேற்கொள்கின்றேன், பிரயத்தனம் மேற்கொள்கின்றேன், கூடி கலந்து பேசுகின்றேன். எப்படி எனக்காக நாளைய நாளை உருவாக்குவது என்பதை உலகம் அறிந்த உண்மை தொன்றுதிட்ட காலத்திலிருந்து மனிதன் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை அல்ல இறக்கும் நாள் வரையிலும் நாளைய விஷயம் நமக்கு தெரியாது என்பது தெரியும். நம்முடைய கைகள் இல்லை என்பது தெரியும். இவ்வளோ பெரிய சத்தியத்தை கொடுத்த பின்னரும் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு பிளானிங் வந்துட்டு வானங்களும் பூமியையும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இறைவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் வரையில் தான் வானங்களும் பூமியையும் அடக்கி ஆள்கின்றன, இறைவனுடைய அனுமதிக்காக காத்திருக்கின்றன. எப்பொழுது உங்களுடைய பெருமையின் காரணமாக இறைவன் விலகிவிடுகின்றனோ அன்று உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக உங்களை சுற்றிலும் அமைகிறது. ஒட்டுமொத்த சமுதாயம் இவ்விதமாக இறைவனை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே அழிவுக்கான சூழ்நிலை அவர்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சூழ்ந்து கொள்கின்றது. இது பேரழிவுகளை, இயற்கை பேரழிவுகளை நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. அன்று நீங்கள் கேட்பீர்கள், பச்சிடம் குழந்தைகள் எல்லாம் என்ன பாவம் செய்தன? ஒரு பாவம் செய்யவில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு ஏன் இந்த நிலை? என்ன ஏன் இந்த நிலை? பிறந்தால் இறக்க வேண்டும் ஒவ்வொருவரும். தனித்தனியாக பிடித்தால் அப்பொழுது அமைதியாக இருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக பிடித்தால் இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நேரம் வரும்பொழுது உங்களுடைய காலம் முடியும் பொழுது கைப்பற்றப்படுவீர்கள். அவர் நல்லவராகத்தான் இருந்தார், அவரையும் கைப்பற்ற கேட்போமா? இல்லை. எல்லோரும் மரணம் என்ற ஒன்று அவர்கள் அதனை சுதுக்கி தீர வேண்டும். அந்த நேரம் வரும்பொழுது அவர்கள் கைப்பற்றப்பட்டது நன்மையான விதத்திலா தீமையான விதத்திலா என்பதை இறைவன் நன்கறிவானை அறிய மாட்டீர்கள். அது 2 வயது செத்தா என்ன, 20 வயது செத்தாங்க என்ன, 100 வயசு செத்தாங்க, அவர்களுடைய கூலி. அவர்கள் எந்த பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது நன்மையாக தானே இருக்கும். குழந்தைகள் என்ன பாவம் செய்தன, மரணம் என்பது எல்லாருக்கும் ஒன்று. அவர்கள் பாவிகளாக மரணம் அடைந்தார்களா? அப்படி என்றால் உங்களுடைய உள்ளம் புரிகின்றது அவர்கள் பாவிகளாக மரணம் அடையவில்லை என்று, அதுதானே சத்தியம். இதில் வருத்தப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ, இறைவனுக்கு கண் இல்லையா காது இல்லையா இதயம் இல்லையா என்று கேட்பதற்கோ என்ன நியாயம் இருக்கின்றது? யாரெல்லாம் இந்த நேரத்தில் பேசுகின்றார்களோ இன்னும் அவர்கள் பெருமையை கைவிடவில்லை. சத்தியத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவும் இல்லை. இந்த நேரத்தில் இறைவனுக்கு பணியவும் இல்லை. ஆகவே இவர்களுக்கு இன்னும் பல துச்சகரங்கள் காத்திருக்கின்றன. இன்று ஒரு அழிவை அவர்கள் அடைக்கக்கூடாது, இன்னும் பல அழிவுகளை அவர்கள் வேண்டி அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதன் காரணமாக உங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கட்டும். மனிதர்களுடைய அறிவு நிச்சயமாக களவாணி அறிவு, அதை கற்று மறக்க வேண்டும். களவும் கற்று மறக்கும். அதில் உங்களுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு நன்மை இல்லை, உங்களுக்கு நிம்மதியும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையும் இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த நேரத்தில் நீங்கள் இறை பக்கம் திரும்புவது என்பது உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறும் ஒப்புக்காக நீங்கள் திரும்புகின்றீர்கள், அப்பொழுது கூட நம்பிக்கை கிடையாது. இறை பக்கம் திரும்பும் பொழுது நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாத நிலையில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையானது ஒருபோதும் ஒரு அனுவலவும் வானங்களையும் பூமியை மாற்றிவிடாது. அந்த நேரத்திலும் இறைவன் அனுமதித்தாலத்தை விட நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. அத்தியாயம் 10:100, இறைவன் அனுமதித்தால் தவிர நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனை எனக்கு நம்பிக்கை கொடுப்பாய். எதன் அளப்பிலே நம்பிக்கை? நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலை, அந்த கவலையை நீ நீக்குவாயாக. வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் அறிய மாட்டோம், அவ்வளவும் சூழ்ந்து நிற்கிறது என்ற சூழ்நிலையாக. என் சூழ்நிலை சரியில்லை என்று கூறுவீர்கள், என்னுடைய நிலைப்பாடு காரணம் என் சூழ்நிலைக்கு. நான் இறைவனை நம்புவேன் என்றால் சூழ்நிலைகளை படைப்பவனும் மாற்றக்கூடியவனும், மீண்டும் புதிதாக படைப்பவனும் மீண்டும் புதிதாக மாற்றி அமைப்பவனும் அவன் ஒருவன் தான். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தது யார்? எனக்கு சூழ்நிலைகள் சரியில்லை என்று. என்னென்ன சூழ்நிலை சரியில்லை மாற்ற வேண்டியதானே, அது என்னென்ன தெரியவில்லை. சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை என்பது மறைவானது. மை சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் நாட் குட், மை சிச்சுவேஷன் இஸ் நாட் குட். வாட் சிச்சுவேஷன் யூ ஆர் நவ் பீயிங் இன், சேஞ்ச் இட் இஃப் யூ வாண்ட். இஃப் யூ கேன் ட்ரை டு சேஞ்ச் இட் நவ் ஆர் ரிமூவ் இட், முடியாது, ஒரு காரணம் முடியாது. அப்படி என்றால் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த மாதிரி எதற்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? பெருமையின் அடிப்படையில் அது தமிழில் பேசினாலும் சரி, இங்கிலீஷில் பேசினாலும் சரி, என் சூழ்நிலை சரியில்லை யார் கற்றுக் கொடுத்தது? மை சிச்சுவேஷன் இஸ் நாட் ஆல் ரைட் யார் கற்றுக் கொடுத்தது? எந்த மொழியில் பேசினாலும் சரி, உள்ளார்ந்த அர்த்தம் எனக்கு தெரியாத ஒன்றை நான் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சூழ்நிலையை யார் ஏற்படுத்திக் கொண்டது? அவனாக இருக்கலாம், இவனாக இருக்கலாம், நீங்கள் ஒருவர் தான் உங்களுடைய கேடுகளுக்கு காரணம் என்று கூறுகின்றான். உள்ளத்தின் சூழ்நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது? உதவி வேண்டுமா வேண்டாமா? இந்த சூழ்நிலையை மாற வேண்டுமா மாற வேண்டாமா? மாற வேண்டும். கால்களில் ஒடித்து உள்ளே சென்றிருக்கிறதா, உள்ளுக்குள் சுயம்புவாக அந்த உணர்வு உருவாகின்றதா? அப்படி என்றால் உயிரோட்டமுள்ள அந்த உணர்வை, அந்த சத்தியத்தை, அழகை இதுதான் தேவை என்று உருவாக்குவோன் யார்? இன்று உங்களுடைய உள்ளத்தில் என் இறைவனே, நீ எனக்காக வாக்களித்திருக்கின்றாய், நான் எந்த கேடுகளுக்கும் உள்ளாகக்கூடாது, என்னுடைய குழந்தைகளுக்கும் எந்த கேடும் வரக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று அது பிரதிபலித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் சொன்னதை நீங்கள் மறந்துவிடுங்க, பிறகு எப்படி அது சொன்னு தெரியாது. சொல்றது வேணுமா வேண்டாமா, இது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கும் பொழுதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பொருள். இதற்கு இறைவன் செய்து சாய்க்கின்றான். நிச்சயமாக இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. வீணுக்காக படைக்கப்படவில்லை இந்த வானங்களும் பூமியும். இவற்றின் மீது ஒரு அன்னுவளவு கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கூட்டாளிகளுக்கும், படிப்பறிவு கொண்டிருக்கக்கூடிய கூட்டாளிகளுக்கும் ஒரு அன்னுவளம் அதிகாரம் கிடையாது. அத்தியாயம் 34:22, ஒரு அன்னுவளவு அதிகாரம் கிடையாது. வானங்களிலும் பூமியிலும் நிகழும் நிகழ்ச்சிகள் எல்லாம் அவனுடைய அனுமதி கொண்டு நிகழ்கின்றன. அது உங்களுடைய சூழ்நிலைகளாக அமைகின்றது. அந்த சூழ்நிலைகளை மனம் அறிகின்றது, உங்களுடைய கண்கள் காதுகள் கிடையாது. பல சூழ்நிலைகள் நெருக்கடியாக இருக்கின்றன. ஒவ்வொரு நெருக்கடியும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்க பார்ப்ப முடியாது, ஆனால் நெருக்கடியாக இருக்கின்றது. மனம் அறிகின்றது. அந்த மனதின் சூழ்நிலை உங்களுக்கு வெளிச்சமாவதற்கு முன்பாக, அதாவது நிகழும் நிகழ்ச்சிகளாக அமைவதற்கு முன்பாக, அதில் நான் நுழைக்கப்படுவதற்கு முன்பாக என்னிடம் பாதுகாப்பு எடுங்கள். பிறகு இந்த சூழ்நிலை இவர்களிடமிருந்து இந்த கேடு வந்தது என்று நீங்கள் அறிவதற்கு முன்பாக உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை எப்படி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அது எப்படி விளைகிறது என்பதையும் பாருங்கள். என் இறைவனே, என் குடும்பங்களை, குடும்பத்தின் அங்கத்தினர்களே, மனதின் மனிதர்கள் கற்பித்த கேடுகளிலிருந்தும், அறிவின் கேடுகளிலிருந்தும், கல்வியின் கேடுகளிலிருந்தும், பெருமையின் கேடுகளிலிருந்தும், புகழோடு வாட வேண்டும் என்று அந்த தரித்திரம் பிடித்த எண்ணத்தின் கேடுகளிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக சைத்தானுடைய பாதைகளை விட்டும் பாதுகாத்து கெட்ட சக்திகள் சூழ்ந்து படிப்பதிவாக கொடுக்கப்பட்டு பெருமைக்குரிய பாதையை நான் அடைந்துவிட்டேன். அமைதிக்கும் நிம்மதிக்கும் உரிய பாதையை நான் தவறிவிட்டுவிட்டேன். உங்களுடைய மனதில் அமைதியை நாடுங்கள். அந்த அமைதி நீங்கள் விரும்பும் பொழுது பெருமை என்ற ஒன்று பெரும் கலக்கத்தை, கலவரத்தை கொண்டு உங்களுடைய மனதில் இறங்குகிறது என்பதை நீங்கள் அறிய முடியும். அமைதிதான் வேண்டும் எனக்கு என்று இருக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி கொள்வது அந்த அமைதியை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும். மற்ற மனிதர்கள் உங்களை பார்த்து முகம் சிரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த பெருமைக்கு விரோதமான மகிழ்ச்சியில் திளைக்கும் பொழுது, மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் பொழுது அவ்வளவுடைய முகமும் சுழிப்பார்கள், உங்களை விரும்ப மாட்டார்கள். அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு மனத்துக்கு அமைதி கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்டு வாழுங்கள், அந்த முகம் மாறும். உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு முகத்தில் கவலை தோய்ந்த முகமாக இருக்கும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு மேலே அது இருட்டாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அது வெளிச்சமாகவும் ஒளிவிளக்காகவும் அமைய வேண்டும் என்றால் உள்ளத்தில் பிரகாசமாக இருக்கட்டும் நம்பிக்கை சத்தியத்தின் மீது. உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ள முடியுமே தவிர அதனை நீங்கள் செயலாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது என்று எண்ணினால் நம்பிக்கை முடிந்து போகும். அவநம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். கலக்கத்தின் மீதும் கலவரத்தின் மீதும் அசத்தியத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்றீர்கள். இதுதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. எப்பொழுது முதலாக உள்ளம் என்பது உங்களுடைய கைகளில் கிடையாது, அது தெய்வத்திற்கான உள்ளம், தெய்வ உள்ளம். அதில் உங்களுடைய வாழ்க்கை இல்லமாக அமைய வேண்டும். அந்த இல்லத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அந்த தெய்வ உள்ளத்தில் நீங்கள் வாழும் பொழுது அந்த இல்லம் பரிசுத்தமான இல்லம், தூய்மையான இல்லம், ஹோலி சைட், ஹோலி பிளேஸ். இது வேண்டுமா? நீங்களாக கட்டிக்கொண்ட கட்டிடங்கள் வேண்டுமா? இங்கு இந்த தெய்வம் இருக்கிறார், அங்கு அந்த தெய்வம் இருக்கின்றது. எத்தனை தெய்வம் உள்ளத்தில் கேடுங்கள். எத்தனை தெய்வங்கள், ஒன்றா அல்லது கற்பனைகள் எல்லாம் தெய்வங்களா? தெய்வங்கள் என்று சொல்லும்போது எனக்கு கற்பனைகள் ஆகிவிட்டேன். உள்ளத்தை விட்டால் உங்களுக்கு தெய்வம் கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய ஒரு சத்தியம், நீங்கள் இந்துவாக இருங்கள் அதே உண்மைதான், முஸ்லீம்களாக இருங்கள் அதே உண்மைதான், கிறிஸ்தவர்களாக இருங்கள் அதே உண்மைதான். உள்ளத்தில் வரும்பொழுது தெய்வத்தின் வாக்கு ஒன்று, அதனை கற்பனையாக ஆக்கி வடிவங்களாக ஆக்கும் பொழுது உள்ளத்தில் இருப்பதை தவிர்த்து மற்ற அவ்வளவு கற்பனைகளும் பை கற்பனைகளும் நம்ப அறிந்து சொல்வோம். இது இன்றைய சூழ்நிலை. ஆக வானங்களும் பூமியும் உங்களுக்காக அடப்போவதில்லை என்று நாம் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கோ எங்கன்றும் அங்கன்றுமாக இறைவனுடைய தேவையை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய பெருமையை கைவிட்டவர்களாக, உருவ வழிபாட்டை கைவிட்டவர்களாக, தங்களுடைய உள்ளத்தின் வழிபாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சில நபர்கள் காரணமாக இன்று மழை பெய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு மழை பெய்யும் என்ற அந்த எண்ணமும் சூழ்நிலைக்கு கட்டளையிடப்பட்டுவிட்டது உங்களுக்கு உண்டு. பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது என்று இதனுடைய செய்தியும் வந்திருக்கிறது. இது நற்செய்தி. என் மனதில் நல்ல செய்திகள் இருக்கும் வரையில் நான் என் இறைவனுடைய அனுகிரகத்திற்குள் இருக்கின்றேன். பெருமையை இன்னும் கைவிட வேண்டும். புகழாரங்களையும் நான் விரும்பக்கூடாது. இன்னும் மனிதர்களுடன் பணிவோடு இருக்க வேண்டும். என்னுடைய படிப்பறிவை கொண்டு நான் பெருமை கொள்ளக்கூடிய இந்த தோற்றத்தை விட்டு நான் விலகுகின்றேன். இந்த சூழ்நிலை விட்டு நான் விலகுகின்றேன். இன்னும் வானங்களும் பூமியும் எனக்கு கைகூடி வரும். விலகி நிற்கக்கூடிய வானங்களும் பூமியும் ஒன்றிணையும். அவ்வளவு நெருக்கமாக காய்கறிகளும் கனிகளும் அல்ல, வானங்கள் கை கட்டிய தூரத்தில் விரும்பியது கிடைக்கும். அங்கிருந்து உங்களுடைய உயிரோட்டமாக, குளிர்ச்சியான உயிரோட்டமாக நீரும் கலந்து அந்த நீரிலிருந்து புது வாழ்க்கையும் புது உயிரோட்டமும் உங்களுடைய வீடுகளில் ஷார்ட் கோர்சஸ் ஆஃப் ரிவர்ஸ், சின்ன சின்ன நீரோட்டங்கள், புதிய நீரோட்டம், உயிர் பெற்றிடக்கூடிய பூமியில் ஏற்படக்கூடிய அந்த உயிரோட்டம் உள்ள நீரோட்டங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் உண்டு என்பதை அறியுங்கள். உணவுக்கு விலை பேசக்கூடாது, தண்ணீருக்கும் விலை பேசக்கூடாது, காற்றுக்கும் விலை பேசக்கூடாது, ஆனால் விலை பேசப்பட்டுவிட்டது. நாமும் அதனை விட்டுவிட்டோம். காரணம் கெட்ட அறிவு. வானங்கள் உங்களுக்காக பழிந்து கொண்டிருக்கின்றன, இவர்கள் தண்ணீரை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 20 லிட்டர் தண்ணீர் தரலாம், 10 லிட்டர் தண்ணீர் தரலாம். தண்ணியே சிக்கனமாக செலவரிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? தாகம் எடுக்கிறது சிக்கனமாக எப்படி குடிக்கிறது? மனிதர்களுடைய இந்த வார்த்தை எவ்வளவு நாராசாரமாக இருக்கின்றது, இதனையும் நம்ம ஏற்றுக்கொண்டு இது ஒரு அரசாங்கத்தினுடைய மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான ஒரு நல்லறிவு, அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை, அதனையும் நாம் ஏற்று தண்ணியை சொட்டு சொட்டாக செலவு செய்யணும்னு சொல்கிறோமே. தண்ணியை தண்ணியாக செலவு செய்யணுமா, தண்ணியை சொட்டு சொட்டாக செலவு செய்யணுமா? உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். தாரை தாரையாக உங்கள் மீது மழை பொழியும், தூரலும் சாரலும் வாழ்நாள் முழுமையும் நிறைத்திற்கும் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அதிலிருந்து விளையக்கூடிய விளைச்சல்கள் இந்த ரோடுகளை எல்லாம் நிலமாக மாற்றிவிடும். அவ்வளவும் காய்கறிகளும் உங்களுடைய கனிவைகளும் சீரடியும், விரும்பியதை சாப்பிடலாம். இன்னும் நம்புங்கள், உங்களுடைய இறைவன் வாக்களிக்கின்றான். தேனாறுகளும் பாடாறுகளும் பழம் ரச ஆறுகளும் ஓடும். அவ்வளவு தூரத்திற்கு நான் உங்களுக்கு கனிவைகளை கொண்டு வருகின்றேன். அதை பறிப்பதற்கு கைகள் இல்லாமல் அது படுத்து அவை சாராக மாறி உங்களுடைய ரோடுகளில் வீதிகளில் அது ஒரு பெரும் ஆறாக மாறும் என்பதை நம்புங்கள். நம்பணுமா வேண்டுமா? வேணும் வேண்டும் சொல்லுங்க. அது எப்படின்னு கேட்டீங்களா, தொலைஞ்சது. யாரால் கேட்க முடியாது? ஆனால் இந்த கெட்ட அறிவு அது நடக்காது என்று கூறும். எந்த அளவுக்கு நாம் பாடுபட்டு விட்டோம்? இந்த அளவிலிருந்து இறைவன் கூறுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீ படரச ஆறுகளையும் தேனாறுகளையும் பாலாறுகளையும் ஒழுங்கு செய்வாய். எங்கள் வீடுகளில் எங்கள் வீடுகளுக்குள் நீரோட்டம் நடக்கட்டும், விரும்புங்கள். உங்கள் தலைக்கு மேலே மேகங்கள் நிழலாட்டும், விரும்புங்கள். ஊர் மக்கள் உலக மக்களை பற்றி கவலைப்படாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வானமும் பூமியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வானம் இருக்குது, வானங்களும் பூமியும் அழியும். என் கண்ணு எப்போ மூடுது அன்னைக்கு எனக்கு அழிஞ்சு போச்சு. மற்றவருக்காக ஒன்று இருக்கு, தனித்தனியான உலகமா ஒவ்வொருவருக்கும், ஒரே உலகம் எல்லோருக்குமா? சரியான பதில் வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் தவறான பதில் வந்துவிட வேண்டாம். ஒரே வானம் ஒரே பூமி எல்லோருக்குமா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகமா வானங்களும் பூமியும்? என் நான் கண்ணை மூடிவிட்டால் என் உலகம் போய்விட்டு மற்றவர்களுக்காக இன்னும் வானம் ஒப்பையும் இருக்கின்றது. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு மேலே வானம், உங்களுக்கு கீழே பூமி, உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலை, இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒருத்தன் தெரிஞ்சிட்டா உலகத்தை திருத்திட முடியுமோ? இது ஒரு கேள்வி. திருந்தணுமா வேண்டாமான்னு கேட்டால், நீங்கள் ஒருத்தன் தெரிஞ்சிட்டா போதுமா? கண்டிப்பாக நான் ஒருத்தன் தெரிஞ்சால் என்னுடைய உலகம் மாறிடும். உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரே சூழ்நிலை தான் நான் பார்க்கும்பொழுது. இது மாதிரி இங்கே வந்து 24 டிகிரி இருக்குது. சூழ்நிலை ஒன்று தான். பெரும் துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த துயரமே இல்லாமல் அழகான நிம்மதியிலும் சுகத்தை வாழ்ந்துகிட்டிருக்கின்றான். ஒரே சூழ்நிலை தான், எது பிரித்து வைத்திருக்கிறது? ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை இவ்விதமாகத்தான் நிகழும் என்று உள்ளத்தில் கவலையை கொண்டு வந்தது எது? அப்படின்னால் உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உலகம், தனித்தனி உலகத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரே சூழ்நிலை ஒருத்தர் நரக வேதனை இருக்கின்றார், இன்னொரு சொற்கவனங்கள் பூங்கவனங்கள் இருப்பது போன்ற ஒரு குளிர்ச்சியோடு இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், அதற்கு இறைவன் ஒரே இறைவன் தான், ஒரே அரசன் தான் அல்லாஹ் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இறைவன் ஒருவன் தான், அவன் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். எனக்காக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே வானங்களையும் பூமியையும் படைத்தவன். நான் எந்த அளவுக்கு பெருமை கொள்ளாமல் என் மனதில் விசாலமாக வைத்திருக்கின்றனோ அந்த அளவுக்கு என்னுடைய சூழ்நிலை விசாலமாகின்றது. அதற்குள் யார் வந்தாலும் அவர்கள் அழகாக இருப்பார்கள். நெருக்கடி கிடையாது. ஏற்றுக்கொள்வோருக்கு இது நற்றை. உங்களுடைய எண்ணத்தில் இப்பொழுது நீங்கள் கொள்ள வேண்டிய பிரார்த்தனை, எங்கள் இறைவனே, சமுதாயமாக கேளுங்கள், என் இறைவனே என்று கூறுவதை விட்டுவிட்டு, எங்கள் இறைவனே, எங்களுடைய உள்ளத்தில் எதனை நீ அறிவித்திருக்கின்றாயோ அது அழகாக காணும் பட்சத்தில் எப்படி சாத்தியம் என்ற அந்த கெட்ட வார்த்தைகள் வந்துவிடாமல் பாதுகாத்துக்கள். ஏனென்றால் எதனை நான் எப்படி சாத்தியம் என்று கேட்கின்றேனோ அந்த சூழ்நிலை உங்களுக்காக மாறும். உன்னை தேவை கதியில்லை கொடு என்று அந்த நிலை வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதனை நிராகரித்துக் கொண்டிருந்தீர்களோ உங்களுடைய படிப்பறிவின் காரணமாக முடியாது என்று அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் பொழுது எதனை நிராகரித்துக் கொண்டீர்களோ அது வேண்டும் என்று வேண்டக்கூடிய அந்த நிலையில் இறைவன் கைவிடுவானே, அந்த நிலையை பயந்து கொள்ளுங்கள். ஏன் கைவிடுகின்றான் என்றால், உங்களை போன்று கேட்ட மற்ற மனிதர்களும் இனியும் என் பக்கம் திரும்பக்கூடாது. அவர்கள் திரும்பிட வேண்டும் அவர்களுடைய கல்வியின் பக்கம். அவர்கள் தங்களுடைய மருத்துவமனைகளின் பக்கம் திரும்பிட வேண்டுமே தவிர என் பக்கம் திரும்பக்கூடாது. ஹார்ட்டு மோசமாக இருக்குது, உன்னை தவிர கதி கிடையாதுன்னு திரும்ப சொன்னால் எங்கள் டாக்டர் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துப்போம். டாக்டர் கைவிடும் பொழுது எதனை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்களோ அந்த இரண்டு பக்கம் திரும்புகின்றீர்கள், காப்பாற்று, உயிரை காப்பாற்று. டாக்டர்களிடம் செல்லும் பொழுது என் இருதயத்தை காப்பாற்று, அது உயிரை காப்பாற்றும். இருதய டாக்டர் கைவிடும் பொழுது உயிரை கொடு, அந்த இருதயம் இயங்கும். எது முக்கியம்? உயிர் உடலை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதா, உடல் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதா? இறுதி காலங்கள் பதில் சொல்லும். உயிர் தான் தேவை உடல் இயக்கங்களுக்கு. உடல் உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன. உயிர் எடுக்கும்போதே பிரெயின் டெட் நாங்கள் என்ன அறுத்துடுறோம், ஏன்னா பிரெயின் இருந்தால் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குது. மூளை ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுது, அந்த மூளை ஸ்பெஷலிஸ்ட் உருப்படியாக இருந்தால் மற்ற உறுப்புகள் இயங்கிக்க வேண்டியதானே, அந்த மூளை செயல்பட்ட வேண்டியதானே. மூளையை செத்து விட்டது, அதன் காரணமாக எல்லாம் செத்து விட்டன. மூளை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் வாழணுமா இல்லையா? அப்போ ஏன் மூளை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு உறுப்பாக போகுது? எப்படி நாம் திசை திருப்பப்பட்டு விட்டோம்? ஷைத்தான்களால், ஷைத்தான்களுடைய அறிவின் காரணமாக, சூழ்ச்சிகளின் காரணமாக. எங்கள் இறைவனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் படிப்பறிவு என்ற இந்த கெட்ட ஷைத்தான்களுடைய அறிவிற்றும் காப்பாற்றிக் கொள். நாங்கள் படிக்கின்றோம், அதை களவு படிப்பு என்று அறிந்து மறப்பதற்காக வேண்டி. I just want to be exposed to the evils of the world. என்னென்ன கேடுகள் இருக்குதோ அவ்வளவிலும் நான் தெரிந்து கொண்டு அதனை நீக்கிக் கொண்டு வாழ்வதற்காக, புறக்கணித்து வாழ்வதற்காக, உன்னை புறக்கணித்து வாழ்வதற்காக. மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் சத்தியத்தை கொண்டு எங்களுடைய இருதயத்தில் நிறைவேற செய்வாயாக. ஏன் எப்படி என்ற அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பெருமை கொண்டு உன்னையே கேட்கக்கூடிய அந்த கேள்வியை இருந்தும் எங்களை பாதுகாத்து, பணிவுடையவர்களாகவும் அடக்கமுடையவர்களாகவும் பெருமை கொள்ளாதவர்களாகவும் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக. வானங்களும் பூமியும் எங்களுக்கு இணங்குவதற்காக வேண்டி, அவை எங்களுக்கு அடிமைகள் என்று நீ அறிவித்த பின்னர் நிச்சயமாக அறிய முடிகின்றது. நீ பணித்த பிரகாரம்தான் வானங்களும் பூமியும் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது எங்களுடைய மனதிற்குள்ளே பிரதிபலிப்பாக இருக்கின்றது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கும் தீமையும் எங்களுக்கு கூடிய கொடுக்கப்படுவதற்காக வேண்டி இவற்றை நீ தக்க உண்மை என்று அமைத்திருக்கின்றாய். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகம் என்பதை அறிகின்றோம். எங்களுடைய உலகத்தை விசாலமாக்கி அந்த உலகத்தில் எங்களுடைய குடும்பங்களை ஒன்று சேர்ப்பாயாக. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உலகமாக பிரிந்து விடாமல் ஒரே உலகமாக எங்களுடைய குடும்பத்தை எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக செவிய பொருளில் நீயே மிகவும் மேலானவன், நன்கறிந்தவன். யாவற்றையும் நீ நன்கறிந்து செயல்படுத்துவதற்கு முழுமையான ஞானங்களை கொண்டிருக்கின்றாய். நீ மன்னிப்பவனாகவும் இருக்கின்றாய், பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கின்றாய். உங்களை ஏற்றுக்கொண்டோம், எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவனே, நாங்கள் நாங்கள் எதனை உன்னிடம் சமர்ப்பித்து விட்டோமோ அதிலிருந்து நாங்கள் தவறிய போதிலும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக மன்னிப்போனாகிய உன்னிடம் சரணடைந்தோம், எங்களை கைவிட மாட்டாய் என்று. இந்த பிரார்த்தனைக்கு பிறகு ஒருபோதும் உங்களுடைய இறைவன் உங்களை கைவிடப் போவதில்லை. நான் தவறு செய்வதற்கு முன்பாகவே சரணடைந்து விட்டேன், நான் தவறு செய்வான் தான். காரணம், நான் பலவீனனாக இருக்கின்றேன். நீ நல்லறிவை கொண்டு என்னை உறுதிப்படுத்திவிட்டால் நிச்சயமாக நான் தவறிவிடுவேன், உன்னிடமே திரும்புகின்றேன் நல்லறிவை கொடுப்பதற்காக வேண்டியும். எனவே நாங்கள் கவலையற்றவர்களாகவும் பயமற்றவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையில் உன்னை மறந்துவிடாதவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்துருவாயாக. நிச்சயமாக செவியேற்பது நீயே சிறந்தவன், அங்கீகரிப்பது நீயே சிறந்தவன். ஏற்றுக்கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம். நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கைவிட மாட்டாய். எங்களும் எங்கள் சந்ததிகளும் உன்னுடைய அந்த மாபெரும் பாக்கியத்தினுள்ளும் அருளின் உள்ளும் நிறைவு பெற்றவர்களாக, அதிலேயே தஞ்சமடைந்தவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் சந்ததியின் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் ஏற்படுத்தியவர்களாக என்ற இந்த பிரார்த்தனை கொண்டு இன்று நாம் விடைபெறுவோம்.